அனைவருக்கும் அவை மோகன்குமாரின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் பத்திரமாக சேஃபாக வீட்டுக்குள்ளே இருங்க. இன்றைக்கி சுஜாதா அவர்களின் இன்னொரு கதையை கேட்போம். கதையின் பெயர் அரிசி. உலகத்தில் உள்ள அத்தனை கார் மெக்கானிக்குகளும் ஏமாற்று வேலைக்காரர்கள் என்றால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இரண்டு மூன்று நல்லவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு வாய்த்த மெக்கானிக் துரதிருஷ்டவசமாக முன்பட்டியலை சார்ந்தவர். தெமேன்னு சென்று கொண்டிருந்த என் காரின் உட்பகுதியில் சில வினோத சப்தங்கள் திடீரென்று ஜனிக்க மெக்கானிக்கிடம் அழைத்து சென்றேன். அவர் ஒரு முறை ஓட்டி பார்த்து சஸ்பென்ஷன் புடுங்கிச்சு என்று சொன்னார். என்னதான் நான் இன்ஜினியராக இருந்தாலும் என் திணைத்துறையெல்லாம் வேறு. மோட்டரின் உள் அவஸ்தைகளை பற்றி என் அறிவை ஒரு பஸ் டிக்கெட்டின் பின்பக்கத்தில் எழுதிவிடலாம். உதாரணமாக, சஸ்பென்ஷன் எங்கிருக்கிறது என்று சுத்தமாக தெரியாது. இருந்தும் என் அறியாமையை மெக்கானிக்கிடம் காட்டிக்கொள்ளாமல், அப்படியா, மாத்திட்டா போச்சு என்றேன். அந்த ஆள் உடனே ஒரு பழைய சாக்கை விரித்து காரின் அடியில் மறைந்தார். அங்கிருந்து பேசினார். கிட்டு நீங்கள் வாங்கிட்டு வரீங்களா, நான் வாங்கிட்டு வரவா என்றார். அது எங்கே கிடைக்கும்? ஜேசி ரோடு போகணும் சார் என்றான். சரிதான், நீங்கள் ஒன்று செய்யுங்க, மொத்தமாக ரிப்பேருக்கு எவ்வளோ ஆகும்னு எஸ்டிமேட் போட்டுட்டு சொல்லிடுங்க என்றேன் நான். அது எப்படிங்க முழுக்க பார்க்காம சொல்லிட முடியாதே என்றான். முழுக்க பாருங்களேன். அவர் பார்க்கும் நேரத்தில் நான் அந்த பட்டறையை விட்டு வெளியே வந்தேன். திரும்பி பார்த்தால் என் கார் ஜாக்கி போடப்பட்டு பரபரவென்று முன் சக்கரங்கள் நீக்கப்பட்டு எண்ணெய் கசிவுடன் வெவ்வேறு வடிவங்களில் உதிரிப்பாகங்களை இழந்து கொண்டிருந்தது. என் வயிற்றில் கவலை கப்பியது. கழற்றி கழற்றி இதற்கு 100, அதற்கு 50 என்று ஏற்றிக்கொண்டே செல்லப்போகிறார். கார் உள்ளே சத்தம் வந்தால் என்ன குறைஞ்சு போயிடும்? வெட்டி வம்பில் மாட்டிக்கொண்டேன் என்று சுயமாக சபித்து கொண்டே வெளியே வந்தேன். அந்த பட்டறை தெருமுனையில் இருந்தது மில் கார்னர், சென்ட்ரலுடன் ஓட்டிக்கொள்ளும் இடம். காலை 10:00, போக்குவரத்து கணிசமாக இருந்தது. எத்தனையோ கார்கள் ஆரோக்கியமான சஸ்பென்ஷனுடன் சென்று கொண்டிருந்தன. அருகே ஒரு ஹோட்டலில் காபி சாப்பிட்டு விட்டு என் பலிபீடத்துக்கு திரும்புகையில் அந்த விபத்தை பார்த்தேன். ஒரு கிழவன் சென்ட்ரல் தியேட்டர் பக்கத்திலிருந்து சைக்கிளில் லொடக்கா லொடக்கா என்று சத்தமிட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தான். மெயின் ரோட்டில் காவி நிறத்தில் ஒரு மோட்டார் வேன் வந்து கொண்டிருந்தது. கிழவன் யோசிக்காமல், பார்க்காமல், நிறுத்தாமல், முட்டாள்தனமாக சரையல் என்று திரும்பி வேனின் குறுக்கே சென்று விட்டான். அந்த டிரைவருக்கு பிரேக் போட சந்தர்ப்பமே கிட்டவில்லை. டம் என்ற சத்தம் கேட்டது. அப்புறம் நான் கிழவனை பார்க்கவே இல்லை. என் வயிற்றில் பந்து சுருண்டு உருண்டது. பரபரவென்று கூட்டம் கூடிவிட்டது. எனக்கு என்ன ஆயிற்று என்று அறிந்து கொள்ளும் ஆவல் பற்றி கொண்டது. ஆனால் அங்கே செல்ல தயக்கமாயிருந்தது. இருந்தும் மெல்ல நெருங்கினேன். வேன் நின்றிருந்தது. கிழவன் மேல் சுத்தமாக ஏறிவிட்டது. சைக்கிள் காய்ச்சிய அப்பளம் போல கிடந்தது. கிழவன் கீழே உருக்களித்து படுத்திருந்தவாறு இருந்தான். அவன் மண்டையில் அடிபட்டு பக்கவாட்டில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. வாய் திறந்திருந்தது. உடல் ஒருவித நடுக்கம் போல் ஆடிக்கொண்டிருந்தது. அவன் உயிர் விரைவில் பிரிந்து கொண்டிருந்தது. அவனை சுற்றியிருந்த நாங்கள், அதாவது பெங்களூர் நகரத்தின் பொறுப்புள்ள பிரஜைகள், எப்படி நடந்து கொண்டோம் சொல்கிறேன். டிரைவர் எங்கேயா? அதோ உட்கார்ந்துட்டுருக்கார். நான் இல்லைங்க டிரைவர், ஆசாமி இறந்து கிடக்கான், தூக்குங்க. தூக்காதீங்க, போலீஸ் வரட்டும். அவன் அந்த ஆட்டோ நிறுத்தியா என்று பலதரப்பட்ட சத்தங்கள். நிறுத்தப்பட்ட ஆட்டோ கூட்ட வளையத்தை முத்தமிட்டு விட்டு உடனே வேகம் பிடித்து பறந்தது. அருகே கடந்த பிடிஎஸ் பஸ்ஸின் ஜன்னல் பூரா முகங்கள். பிரசன்னா, சீக்கிரம் வந்து பாரு என்று பஸ்ஸின் உள் ஒரு அழைப்பு கேட்டது. போலீஸ் வரட்டும், அது வரைக்கும் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஒரு குரல். டெலிஃபோன் செய்யுங்களேன் என்று மற்றொரு குரல். சார், நீங்கள் தான் போய் செய்யுங்களேன் என்றான் ஒருத்தன். எனக்கு அர்ஜெண்ட்டாக வேலை இருக்குது, போலீஸ் வந்துடுவாங்க என்று நகர்ந்தான் அவன். இப்போது கிழவனின் நடுக்கம் நின்றிருந்தது. வாயால் பெருசாக மூச்சு விட்டதால் வழிந்த இரத்தத்தில் காற்று கொப்புளங்கள் வெடித்தன. ஆள் யாருங்க என்றார் ஒருத்தர். யாருக்கு தெரியும், கூட ஒருத்தர் வரலையோ இன்னொருவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏத்தாப்புல ஹோட்டலுக்கு போய் ஃபோன் பண்ணிடுங்க என்று ஒருவர் என்னை தேர்ந்தெடுத்தார். நான் மிகுந்த பொறுப்புணர்ச்சியுடன் ஹோட்டலுக்கு சென்றேன். அங்கே உற்சாகமாக எல்லோரும் டிஃபன் பண்ணி கொண்டிருந்தார்கள். டெலிஃபோன் செய்யணும் என்றேன் நான். 75 பைசா என்றார் கல்லாவில் இருந்தவர். தர்றேன், முதல்ல கொடுங்க, எஸ்டிடி கூடாது என்றார் அவர். இல்லை, போலீஸுக்கு ஃபோன் செய்யணும், ஒரு ஆக்சிடெண்ட்டு. சரி சரி, பண்ணிங்க. டைரக்டரி வேணும், அவசர போலீஸ் உதவிக்கு என்ன நம்பர் செய்யணும் என்று கேட்டேன். அவர் தெரியாது என்றார். டைரக்டர் இல்லையா? இல்லை இல்லை. ஓ, வந்தாலும் செத்து கிடக்காங்க என்றேன். சார், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்று கேட்டார் அந்த ஹோட்டல்காரர். என்ன? இதில் மட்டும் மாட்டிக்காதீங்க. எதுலங்க? ஆக்சிடெண்ட் கேஸில். நான் ஒரு முறை இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் கேஸில் தான் வழியில் கடந்தான். காரில் எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே ஏன் கொண்டு வந்த மெடிக்கோ லீகல் கேஸ் விக்டோரியா ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போ என்றார்கள். விக்டோரியா எவ்வளோ தூரம்? அங்கே போனேன். அங்கே போனால் போலீஸ்காரன் இல்லாமல் நீங்கள் மட்டும் எப்படி பாடியை கொண்டு வரலாம் என்று ஒரு ஓரத்தில் 1.5 மணி நேரம் காக்க வச்சாங்க. அப்புறம் அங்கே ஃபோன் பண்ணி இங்கே ஃபோன் பண்ணி போலீஸ் வந்தாங்க. முதல்லையே என்மேல் ஏறினாங்க. எங்களுக்கு சொல்லாமல் இங்கே எப்படி கொண்டுட்டு வரலாம் என்று திட்டினாங்க. அங்கே ஆஸ்பத்திரியில் கேஸ் எடுத்துக்கிட்ட போது ஆள் போயிட்டான், டெட் ஆன் அரைவல் என்று முடித்து கையெழுத்து போட்டு கிடங்குக்கு அனுப்பிட்டாங்க. கேஸ் அத்துடன் நின்றுச்சா என்றேன் நான். இல்லை, நான் தான் சார் சாட்சி. 6 மாதம் இழுத்தடித்தாங்க. கோர்ட்டுக்கு சம்மன் வரும், அங்கே போனேன். இன்ஸ்பெக்டர் வந்தால் கவர்மெண்ட் வக்கீல் வரமாட்டார். ரெண்டு பேரும் வந்தால் டிரைவரோட வக்கீல் ஒத்தி போட்டுருவார். அன்றைக்கி ஒரு சின்ன கணக்குக்காக மொத்தமான எனக்கு செலவு கணக்கு போட்டு பார்த்தேன், கிட்டத்தட்ட 1000 ரூபா. அதோடு நின்றுச்சா கேஸு? என்ன ஆச்சு கேளுங்க. ஏறக்குறைய அந்த விபத்துக்கு நானே காரணங்கிற மாதிரி குறுக்கு கேள்வி கேட்டு கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டாங்க வக்கீல். விட்டா போதும்னு ஆயிடுச்சு. எல்லாம் எதுக்காக? ஒரு குடிமகன்ற முறையில் என் பொறுப்பை என் கடமையை செஞ்சதுக்கு என்று முடித்தார். நான் பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, யாராவது போலீஸுக்கு ஃபோன் செய்ய வேண்டாமா? நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, நான் நடந்ததெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்றார். நம்பர் தெரியலையே என்று இழுத்தேன் நான். 100 பண்ணுங்க என்றார் அவர். நான் போலீஸுக்கு டெலிஃபோன் செய்துவிட்டு திரும்ப அங்கே சென்றேன். ஏற்கனவே 2 டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஆசாமிகள் நின்று சாக்கட்டியில் கோடு போட்டு கொண்டிருந்தார்கள். நான் சென்றதும் இவர் தாங்க என்றார் ஒருவர் என்னை காட்டி. போலீஸுக்கு சொல்லிட்டேன் என்றேன். போலீஸ் வந்தாச்சு, பக்கத்தில் தானே சேஷாத்ரிபுரம் போலீஸ் ஸ்டேஷன், அங்கே போய் கூட்டி வந்துட்டார் டிரைவர். போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து கொஞ்சம் வாங்க என்றார். நான் தயக்கத்துடன் சென்றேன். நீங்கள் இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தீங்களா? பார்த்தேன் என்றேன் நான். உங்கள் பேர்? அவர் சட்டை பையிலிருந்து ஒரு டைரி புறப்பட்டது. என்னுள் எச்சரிக்கை சக்திகள் உயிர் பெற்றன. எதுக்கு என்று கேட்டேன். எதுக்கா? விட்னஸ் சார், சாட்சி. நீங்கள் பார்க்கலையா? அது வந்து பார்த்தேன், தூரத்துலேருந்து சரியாக பார்க்கல. இப்போ தான் பார்த்தேன்னு சொன்னீங்க, அட்ரஸ் சொல்லுங்கள். அட்ரஸ் சார், நான் ஊருக்கு புதுசுங்க. ஊருக்கு புதுசா? பெங்களூரில் தங்குறவன் தானே என்று கேட்டார் அவர். அதாவது மெட்ராஸ்காரன் நான் என்றேன். சரி, இங்கே என்ன வேலை செய்கிறா? இல்லை இல்லை, இன்ஃபேக்ட் நான் இன்றைக்கி பிருந்தாவனில் திரும்பிடுறேன். அவர் நான் சொன்னதை சுத்தமாக நம்பவில்லை. என்னை வருத்தத்துடன் பார்த்து சிரித்தார். ஏன் சார், சாட்சி சொல்கிறதுக்கு அவ்வளோ பயமா என்று கேட்டார். பயம் இல்லைங்க, வந்து நான் ஊர்லேயே இல்லாமல் இருந்தால் எப்படி சாட்சி சொல்ல முடியும்? இதோ இவர் கூட பார்த்தார் என்று இன்னொருத்தரை காட்டினேன். ஐயோ, நான் பார்க்கல, இப்போத்தான் வரேன் என்று அவர் நகர்ந்தார். யாராவது பார்த்தவங்க சாட்சி சொல்ல மாட்டீங்களா யாராவது என்று கூட்டத்தை பார்த்து கேட்டார். கூட்டம் மெல்ல கலைந்தது. நான் ஒரு சின்ன சமாதான முயற்சிக்காக, ப்ளீஸ் லுக் இன்ஸ்பெக்டர், தி ஃபேக்ட் இஸ் திஸ், என்னால் சாட்சிக்கு வர முடியும், எனக்கு எந்தவித தயக்கமும் கிடையாது, சந்தோஷமாக வருவேன், ஆனால் வெளியூர்காரன், அதனால் மெட்ராஸில் இருந்தால் எப்படிங்க என்றேன். இன்ஸ்பெக்டர் கோபத்துடன், போயா மெட்ராஸ், போயா போ, இங்கேயே நிற்கிற, போ போ என்றார். கிழவன் அருகில் சென்றார். அவன் இது நேரத்தில் இறந்திருந்தான். சற்று நேரம் நின்றேன். மெதுவாக அருகில் இருப்பவரிடம், மெட்ராஸிலிருந்து வந்து எப்படி சாட்சி சொல்ல முடியும் சொல்லுங்கள் என்றேன் சமாதானத்திற்காக. அதான் ஆவறதில்லை சார் அது என்று அனுதாபித்தார் அந்தவர். திரும்ப மெக்கானிக் ஷாப் வந்தேன். அவர் என் காரின் அக்கக்கான பாகங்களை கணக்கெடுத்து கொண்டிருந்தார். கிளச் பிளேட்டு கூட தேஞ்சிருக்கு, மாற்றிடலாமா என்றார். செய்யுங்க என்றேன். இன்ஜினை டவுன் பண்ணணும், 3 நாள் ஆகும் என்றார். செய்யுங்க, எஸ்டிமேட் கொடுத்துருங்க என்று சொன்னேன். மொத்தம் 350, எல்லாத்துக்கும் பில் கொடுத்துட்றேன் என்றார். சரி என்றேன். உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கோ சொன்னேன். எத்தனை வருஷமாக இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கீங்க என்று கேட்டேன். 9 வருஷமா என்றார். புதன்கிழமை வந்துடுங்கோ என்று சொன்னார். சரி என்று வெளியே வந்தேன். இப்போது அந்த காவி வர்ண வேனை காணவில்லை. கூட்டம் விலகி இருந்தது. 1-2 பேர்களே இருந்தனர். போலீஸ்காரர்களையும் காணோம். நான் விபத்து நடந்த இடத்தை மறுபடி கடக்க வேண்டியிருந்தது. கிழவன் கிடந்த இடத்தில் அடையாளமாக உறைந்த இரத்த திட்டுக்கள் இருந்தன. சைக்கிள் கிடந்தது. ஏறக்குறைய கிழவனின் வயசிற்கும் போலான புராதன சைக்கிள். அதன் ஹேண்டில் பாரில் ஒரு அழுக்கு பை மாட்டியிருந்தது. அதில் கிழவன் 1/2 கிலோ அரிசி வாங்கி வைத்திருந்தான் போலும். அந்த அரிசி சாலையில் சிதறியிருந்தது. பாதி அரிசி இரத்தத்தில் இருந்தது. 2 சிறுவர்கள் இரத்தம் படாத அரிசி மணிகளை ஆர்வத்துடன் அள்ளி டிராயர் பைக்குள் அவசரமாக திணித்து கொண்டிருந்தார்கள். நன்றி. மீண்டும் மற்றொரு கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.